ओम शांति। अव्यक्त मुरली, March 1, 1971। बाबा इदुपोले सोल्किंचार, उंगलदे எப்படி என்பதனை அறிந்திருக்கின்றீர்களா? உங்கள் எண்ணங்களில் வெற்றி அடையாத காரணம் என்னவாக உள்ளது? இப்பொழுது உங்களிடம் பல வீணான எண்ணங்கள் இருக்கின்றது. வீணான எண்ணத்தின் கலப்படம் இருப்பதால் உங்களால் சக்திசாலியாக இருக்க முடியவில்லை. அதன் பின்பு நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணங்களில் வெற்றியை அடைய முடியவில்லை. வீணான எண்ணங்களில் வெற்றி இருக்க முடியாது. எண்ணங்களில் வெற்றி அடைவதற்கு முக்கியமான முயற்சியானது வீணான எண்ணங்களை உருவாக்காதீர்கள். ஆனால் சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குங்கள். புரிந்ததா? நீங்கள் பெரிய படைப்பினை உருவாக்குகின்றீர்கள். அதனால் அதனை உங்களால் பாலனையை முழுமையாக செய்ய முடியவில்லை மற்றும் காரியத்தில் பயன்படுத்த முடியவில்லை. எப்படி லௌகிக் படைப்பு பெரியதாக இருந்தால் அதனை தகுதி வாய்ந்ததாக ஆக்க முடியாதோ, அதே மாதிரி நீங்கள் எண்ணங்களை உருவாக்கும்போது பலவற்றை உருவாக்குகின்றீர்கள். குறைந்த எண்ணங்களை உருவாக்கினால் அதிக சக்தியாக அமையும். எண்ணங்களின் படைப்பு அதிகமாக இருந்தால் அந்த படைப்பின் சக்தி குறைந்ததாகவே இருக்கும். அதனால் எண்ணங்களில் வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும்? வீணான எண்ணங்களை நிறுத்தவும். இல்லையென்றால் இப்பொழுதெல்லாம் வீணான படைப்புகள் உருவாக்குவதில் பாலனை செய்வதிலும் அதிகம் சமயம் வீணாகுகின்றது. அதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களில் குறைந்த வெற்றியே இருக்கின்றது. ஸோ பாபா, வீணான எண்ணங்களின் மூலமாக எந்த மாதிரி வெற்றியை நாம் அடைகின்றோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது எண்ணங்களில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வீணான எண்ணங்களை நிறுத்தவும், அதற்கு பதிலாக சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மகா வாக்கியத்தை டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். ஸோ பிரதர், பாபா சொன்ன எக்ஸாம்பிளை எடுக்கிறாங்க. எப்படி லௌகீகத்தில் குறைந்த படைப்பு உள்ளவங்க அதனை நல்ல முறையில் பாலனை செய்கின்றார்கள், அதே பெரிய குடும்பமாக இருந்தால் அதன் பாலனை என்பது குறைவாக இருக்கின்றது. அதே போல சக்திசாலியான எண்ணங்கள் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நமது படைப்பானது, எண்ணங்களின் படைப்பானது குறைவாக இருக்க வேண்டும். அப்போது சக்திசாலியான எண்ணங்களை எப்படி உருவாக்குவது அப்படின்னு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக யாரை ரொம்ப ஆரோக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க? ஒரு உடலை வைத்து ஒருவரை ஆரோக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் ஒருவரின் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அவர்களே ஆரோக்கியமானவர்கள். ஸோ சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு 3 பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 1, தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். 2, சுயமரியாதை பயிற்சி. 3, படைக்கும் ஆற்றல் புதுமையாக இருக்கணும். 1, பியூர் தாட்ஸ். 2, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராக்டிஸ். அண்ட் 3, க்ரியேட்டிவிட்டி. ஸோ இந்த 3 விஷயம் செய்யும் போது எண்ணங்கள் பவர்ஃபுல்லாக ஆகியவிடும். ஸோ 1st பாயிண்ட், பியூரிட்டி, தூய்மை. தூய்மையான எண்ணங்கள் என்னுள் உருவாக்க வேண்டும், பாலனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுள் அசுத்தமான எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பது எவை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ள ட்ரிகர் உருவாக்குதோ அந்தந்த விஷயங்களை நான் கண்டுபிடித்து பிளாக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம க்ளீனாக ஒர்க் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள அந்த தூய்மையான எண்ணங்களே இருக்கும். எங்கு தூய்மையோ அங்கு எண்ணங்கள் சக்தியாக இருக்கும். ஸோ அசுத்தமான எண்ணங்கள் அல்லது வீணான எண்ணங்களுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கின்றது? ஒன்று, சில பேருக்கு போஸ்டரை பார்க்கும் போது, படம் பார்க்கும் போது, அல்லது ஆடியோ கேட்கும் போது, வீடியோ பார்க்கும் போது, அல்லது பார்வை அதுபோல் வீணான பார்வையில் பார்க்கும் போது, அல்லது சில நபர்கள் வந்தால் இது போன்ற ட்ரிகர்ஸ் உருவாகும். சில பேருக்கு அது போன்ற தூய்மையற்ற எண்ணங்கள் உருவாகும். ஸோ அதனை கண்டுபிடித்து அதனை பிளாக் செய்ய வேண்டும். ரெண்டாவது, பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ரீசண்டாக ஒரு பிரதர் இவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஸ்ட்ரீமத்தை 100% ஃபாலோ செய்கின்றேன், ஆனால் ஒரு மாதம் கழித்து வீணான எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்கள்லாம் வருது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிரதர் சொல்லியிருக்காங்க, எல்லா பதிவுகளும் நினைவுகளும் நம் ஆழ்நிலை மனதில் பதிந்திருக்கு. அந்த மெமரிஸே நமக்கு ஒரு ட்ரிகராக ஆகும். ஸோ அதை நம்ம கண்டுபிடித்து அதனை பிளாக் செய்ய வேண்டும். இப்போ எப்படி ஃபோனில் சில பேருடைய நம்பரை பிளாக் பண்ணுறோம், வேண்டாத நம்பர்னால் பிளாக் பண்ணுறோம், அதுபோல் எது என்னை மாற்றுகின்றது, எது எனக்கு வீணானதை கொடுக்கின்றது என்பதை ஆராய்ந்து அதனை தடுக்க வேண்டும். ரெண்டாவது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை பயிற்சி. ஸோ இந்த சுயமரியாதை பயிற்சியில் வந்து சொன்ன விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதினால் அது நல்லது, ஆனால் அது அந்த அளவுக்கு உபயோகமாக இருக்காது. இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதனை சொல்வதினால் அது வந்து நல்லது, ஆனால் அந்த அளவுக்கு பயன் தராது. அப்போது சுமன் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நான் அந்த ஒரு ஏகாந்தத்திற்கு செல்ல வேண்டும். தனிமையில் சென்று என்னுள் அந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து ஆழமாக சென்று என் உள் உலகத்தில், அந்த ராஜ்யத்தில் புதைந்திருக்கக்கூடிய சக்திகளை அனுபவம் செய்ய வேண்டும். ஸோ அந்த சுமன் பயிற்சி ரொம்ப மெல்லமாக செய்யணும். என் ஆழ்நிலை மனதை தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் நான் அதனை ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். ஸோ அப்போதான் வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி சுமானை வந்து நான் எங்கெல்லாம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம ஃப்ளைட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி சமயத்தில் அங்கே என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் பிளான் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில சமயம் டிராஃபிக்கில் இருக்கும் போது எந்த மாதிரி பயிற்சி, சில சமயம் பஸ்ஸுக்காக நம்ம காத்துட்ருக்கும் போது அப்போ எந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளானிங் நமக்குள்ளே இருக்கணும். அண்ட் தேர்டு வந்து க்ரியேட்டிவிட்டி, புதுமையாக படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் செய்யும் போது நமக்குள்ள அந்த போர் அடிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதனால் புதுமையாக சிந்தனை பண்ணணும். ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா முதல் விஷயம் யோகா. நம்ம ஆரம்பத்தில் பிராமணனை ஆனபோது ஒரு கமெண்ட்ரி கேட்டிருப்போம். அதே கமெண்ட்ரியை டெய்லி செய்வதனால் அது வந்து அந்த ஒரு சக்திசாலியான நிலை இருக்காது, மேலும் ஒரு புதுமை இருக்காது. அதனால் ஒவ்வொரு நாளும் யோகா கமெண்ட்ரி வந்து ரொம்ப புதுமையாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்யணும். ரெண்டாவது, புதுமையாக ட்ரில் செய்யணும். ஒரே மாதிரியான பயிற்சி செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு, இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் பஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னா அங்கே எந்த மாதிரி ட்ரில் செய்யலாம், அல்லது ஃப்ளைட்டில் அந்த வெயிட்டிங் அவர்ஸில் நான் எந்த மாதிரி ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது டைமண்ட் ஹாலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கேன் அப்போது எந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு புதுமைத்தன்மை இருக்கணும். மூன்றாவது, ஞானத்தை மனனம் செய்வது. இதுவும் வந்து விதவிதமாக நம்ம மனனம் செய்யணும். ஸோ பிரதர் வந்து ஒரு 52 மெத்தட் யுக்திகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஷேர் பண்ணுறாங்க, எப்படியாவது 100 ஆக்கிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஞானத்தை மனனம் பண்ணும் கலையும் புதுமையாக இருக்கணும். ஒரே மாதிரி சிந்தனை பண்ணாலும் அதில் வந்து ஒரு சக்தி நிரம்பி இருக்காது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விதம். ஒரே மாதிரி கோர்ஸ் எடுப்பதற்கு பதிலாக புத்தகமே இல்லாமல் அந்த 7 நாள் பாடத்தை எப்படி வித்தியாசமாக புரிய வைக்கலாம், இப்போ வரக்கூடியவங்களுக்கு எது மாதிரி புதுமையாக சொல்லலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு புதுமைத்தன்மை கொண்டு வரணும். அதே போல் நம்மளுடைய ஆர்கனைசேஷன், நம்மளுடைய வித்தியாலயத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணுன்னா எப்படி புதுமையாக கொடுக்கலாம், அந்த மாதிரி சிந்தனை செய்யணும். அடுத்தது திங்கிங் பேட்டர்ன், அதாவது பாபா சொல்லக்கூடிய முரளியை விதவிதமான மனிதர்கள் கேட்குறாங்க. சில பேர் டாக்டர்ஸாக இருக்கலாம், சில பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், சில பேர் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம். இப்போ அவங்க முரளியை கேட்கும் போது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் கேட்பாங்க, எது மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க, அல்லது 40 வருஷமாக ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க ஞானத்தை எது போல் புரிந்து கொள்வாங்க, அல்லது புதுசாக வந்தவங்க எந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இப்படி சிந்தனை செய்து அந்த கண்ணோட்டத்தில் நாம் புதுமையாக முரளியை கேட்டு பார்க்கணும். இப்போ பாபா பார்த்தீங்கன்னா விதவித சம்பந்தத்தில் வருவாங்க. 108 சம்பந்தம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோல் எந்த சம்பந்தத்தில் நம்ம வைத்து பாபாவின் முரளியை கேட்குறோமோ அந்த சம்பந்தத்திலே பாபா ஏதாவது ஒரு மகா வாக்கியம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் முரளியை ஒரே மாதிரி எழுதாமல் ஒரு புதுமையாக பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாபாவை வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அந்த முரளியை கேட்கும் போது நமக்கு எந்த மாதிரி காசை இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி கிடைக்கணுன்றத கண்டிப்பாக சொல்லித்தருவாங்க. பாபா வந்து ஒரு தெய்வீகமான கதையை சொல்லக்கூடியவர். அந்த தெய்வீகமான கதையில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு புதுமையாக நான் சிந்தனை செய்யணும். அதே மாதிரி சேவை செய்யும் போது சென்டரில் புதுமைத்தன்மை கொண்டு வரணும். அது ஒரு டெக்கரேஷனாக இருந்தாலும் புதுமையாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் புதுமையாக பழகணும். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அந்த ஒரு சக்திசாலியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு புதுமைத்தன்மை கொண்டு வரோமோ புதிய புதிய எண்ணங்கள் நமக்குள் எழும். ஸோ அதனால் பாபா சொன்னது போல் எண்ணங்களை உருவாக்கும் போது குறைவாக உருவாக்கினால் அது சக்திசாலியான எண்ணமாக ஆகிவிடும். அதுபோல் ஆகுவதற்கு என் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் அதுபோன்ற தூய்மையான எண்ணங்களை புதுமையாக உருவாக்குவதற்கு நான் இந்த ஒரு 3 பயிற்சியை செய்ய வேண்டும். 1, தூய்மையான எண்ணங்களை உருவாக்குவதற்கு என்னுள் தூய்மையற்ற எண்ணங்கள் எந்தெந்த விஷயத்தினால் ஏற்படுகின்றது என்பதனை அறிந்து அதனை நிறுத்த வேண்டும். 2, சுயமரியாதை பயிற்சி, என்னுள் சென்று மெல்லமாக என் ஆள் மனதை தொடும் வரை அதுபோன்று பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த மூன்று விஷயமும் நம்ம செய்யும் போது மனம் தூய்மையாகுகின்றது, அதன் மூலம் வீணான எண்ணங்கள் நிறுத்தப்படுகின்றது, அதனால் எண்ணங்கள் சக்திசாலியாக மாறியே விடுகின்றது. ஓம் சாந்தி.